ஓம் சாந்தி. 23/2/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த சங்கம யுகமே எழுச்சிக்கான யுகமாகும். அனைவருமே இந்த யுகத்தில் நன்மை அடைகிறார்கள். இதனாலேயே உங்கள் எழுச்சிக்கான ஸ்திதியில் அனைவருக்குமே நன்மை உள்ளது என கூறப்பட்டுள்ளது. கேள்வி: பாபா ஏன் பிராமண குழந்தைகள் அனைவரையும் பெரிதும் பாராட்டுகிறார்? பதில்: பாபா கூறுகிறார், எனது குழந்தைகளாகிய நீங்கள் மனிதரிலிருந்து தேவர்கள் ஆகுவதால் பாராட்டப்படுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இராவணனின் சங்கிலிகளிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். நீங்கள் திறமை சித்தி எய்தி ஸ்வர்க்க ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். நான் அதனை செய்வதில்லை. இதனாலேயே பாபா உங்களை பெரிதும் பாராட்டுகிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் பட்டங்கள் ஆவீர்கள். உங்கள் அனைவரினதும் நூல்கள் எனது கரங்களில் உள்ளன. நான் உங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகிறேன். பாடல்: இறுதியில் நாங்கள் காத்திருந்த அந்த நாளும் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. இந்த அமரத்துவ கதையை உங்களுக்கு கூறி கொண்டிருப்பவர் யார்? இதை நீங்கள் அமரத்துவ கதை என கூறினாலோ அல்லது சத்திய நாராயணன் ஆகுகின்ற கதை என கூறினாலோ அல்லது மூன்றாவது கண்ணின் கதை என கூறினாலோ மூன்றுமே முக்கியமானவை. நீங்கள் யார் முன்னிலையில் இப்பொழுது அமர்ந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு கதையை கூறிக்கொண்டிருப்பவர் யார்? இவரும் பல ஆன்மீக ஒன்று கூடல்களுக்கு சென்றுள்ளார். அங்கு நீங்கள் மனிதர்களை மாத்திரமே காண முடியும். இன்ன சந்நியாசி ஒரு சமய கதையை கூறுகிறார். சிவானந்தா ஒரு கதையை கூறுகிறார் என அவர்கள் கூறுகிறார்கள். பாரதத்தில் பல ஆன்மீக ஒன்று கூடல்கள் உள்ளன. ஒவ்வொரு வீதியிலும் ஆன்மீக ஒன்று கூடல்கள் இடம்பெறுகின்றன. பெண்கள் கூட சர்வசாதாரணமாக ஒரு சமய நூலை கையில் வைத்து கொண்டு ஆன்மீக ஒன்று கூடல்களை நடத்துகின்றார்கள். ஆகவே அங்கு நீங்கள் மனிதர்களையே காண்கின்றீர்கள். ஆனால் இங்கு இதுவோ ஓர் அற்புதமான விஷயம். உங்கள் புத்தியில் உள்ளவர் யார்? கடவுளாகிய பரமாத்மாவே ஆவார். பாபா உங்கள் முன்னிலையில் இப்பொழுது வந்திருப்பதாகவும் அசரீரியான பாபா உங்களுக்கு கற்பிக்கிறார் எனவும் நீங்கள் கூறுகிறீர்கள். மனிதர்கள் கூறுகிறார்கள், ஆனால் கடவுள் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர். தந்தை விளங்கப்படுத்துகிறார், எதுவுமே பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டதல்ல. இங்கு உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு பௌதீக சரீரதாரி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உலகில் வேறெங்கே நீங்கள் சென்றாலும் சரீரதாரிகளே உங்களுக்கு கற்பிக்கின்றனர். இங்கு தந்தையாகிய அசரீரியான கடவுள் எனப்படுகின்ற பரமாத்மாவே இங்கே அமர்ந்திருந்து ஒரு சரீரதாரியின் மூலம் உங்களுக்கு கற்பிக்கிறார். இது முற்றிலும் புதியது. இன்னார் ஒரு பண்டிதர் அல்லது குரு என்றே அவர்கள் கூறுவதை பிறவி பிறவியாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு பல பெயர்கள் உண்டு. பாரதம் மிக பெரியது. உங்களுக்கு கற்பிப்பவரோ அல்லது விளங்கப்படுத்துபவரோ எவராயினும் அவர்களும் மனிதர்களே. சீடர்களும் மனிதர்களே. பலவிதமான மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் எப்பொழுதும் சரீரத்தின் பெயரை கூறி இவர் இதனை கூறுகிறார் என்பார்கள். பக்தி மார்க்கத்தில் அசரீரியானவரை அழைக்கிறார்கள். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். அவரே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். முழு உலகமும் ஒவ்வொரு கல்பத்திலும் தூய்மையற்றது ஆகுகிறது என்பதையும் அசரீரியான தந்தையே அதனை மீண்டும் தூய்மையாக்குகிறார் என்பதையும் குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கே அமர்ந்திருக்கும் உங்களில் சிலர் பலவீனமானவர்களாகவும் இன்னும் சிலரோ உறுதியானவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு சரீர உணர்வு உடையவர்களாக இருப்பதால் இப்பொழுது இப்பிறவியில் நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக வேண்டும். உங்கள் சரீரத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரமாத்மா இங்கிருந்து விளங்கப்படுத்துகிறார். ஆத்மாவே சமஸ்காரங்களை தன்னுடன் எடுத்து செல்கின்றார். ஆத்மாவே தனது அங்கங்களினூடாக நான் இன்னார் என கூறுகிறார். எவ்வாறாயினும் எவரும் ஆத்ம உணர்வில் இருப்பதில்லை. பாரதத்தில் சூரிய வம்சத்திற்கும் சந்திர வம்சத்திற்கும் உரியவர்களாக இருந்தவர்களே இந்த நேரத்தில் வந்து பிராமணர்களாகி பின்னர் தேவர்கள் ஆகுவார்கள் என தந்தை விளங்கப்படுத்துகிறார். மனிதர்களுக்கு சரீர உணர்வு என்னும் பழக்கம் உள்ளது. அவர்கள் ஆத்ம உணர்வில் இருப்பதை மறந்து விடுகிறார்கள். இதனாலேயே தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறார், ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். ஆத்மாவே வெவ்வேறு ஆடைகளை ஏற்று தனது பாகத்தை நடிக்கிறார். இவையே அவரது அங்கங்கள். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார், மன்மனா பவ் ஆகுங்கள். கீதையை மட்டும் கற்பதால் எவராலுமே ராஜ்ய பாக்யத்தை பெற முடியாது. இந்நேரத்தில் நீங்கள் திரிகால தரிசி ஆகுகிறீர்கள். பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகிறார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்திய யுகத்தின் இளவரசர். சூரிய வம்சத்து தேவர்களுக்கு இந்த ஞானம் இல்லை. இந்த ஞானம் மறைந்துவிடும். இந்த ஞானம் சர்க்கதியை அடைவதற்கானது. சத்திய யுகத்தில் எவரும் சீரழிவில் இருப்பதில்லை. அது சத்திய யுகம். இது இப்பொழுது கலியுகமும் ஆகும். பாரதத்தில் முதலில் எட்டு பிறவிகள் சூரிய வம்சத்திலும் பின்னர் சந்திர வம்சத்தில் 12 பிறவிகளும் உள்ளன. இப்பொழுது உங்களுடைய இந்த ஒரு பிறவியே அனைத்திலும் அதி சிறந்தது. நீங்களே பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள். இதுவே அதி மேன்மையான பிராமண தர்மம். தேவ தர்மத்தை அதி மேன்மையான தர்மம் என அழைக்க முடியாது. பிராமண தர்மமே அனைத்திலும் அதி மேன்மையானது. தேவர்கள் தங்கள் வெகுமதியையே அனுபவிக்கிறார்கள். இந்நாட்களில் பல சமூக சேவையாளர்கள் உள்ளனர். ஆன்மீக சேவையே உங்களது பணியாகும். அவர்களுடையது பௌதீக சேவையாகும். இந்த ஆன்மீக சேவையை ஒருமுறை மாத்திரமே செய்ய முடியும். பின்னர் சமூக சேவையாளர் போன்றவர்கள் இருக்கவில்லை. அரசரும் அரசையும் ஆட்சி புரிந்தார்கள். சத்திய யுகத்தில் தேவர்களே இருந்தனர். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தீர்கள். பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் துவாபர யுகத்தில் பாவ மார்க்கத்திற்குள் சென்றனர். பின்னர் மக்கள் அவர்களுக்கு ஆலயங்களை கட்டினார்கள். அனைத்துக்கும் முதலில் அவர்கள் ஒரு சிவாலயத்தையே கட்டினார்கள். அவரே அனைவருக்கும் சர்க்கதி அளிப்பவர். ஆகையினால் அவர் நிச்சயமாக பூஜிக்கப்பட வேண்டியவர். சிவபாபா ஆத்மாக்களை விக்காரம் அற்றவர்கள் ஆக்கினார். பின்னர் தேவர்களின் வழிபாடு உள்ளது. நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். பாபா உங்களுக்கு கூறியுள்ளார், தொடர்ந்தும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஏனியில் இறங்கி வந்து இப்பொழுது நிலத்தில் வீழ்ந்து விட்டீர்கள். இதுவே உங்கள் எழுச்சிக்கான ஸ்திதி. கூறப்பட்டுள்ளது, உங்கள் எழுச்சிக்கான ஸ்திதியால் அனைவருக்கும் நன்மை உள்ளது. நான் இப்பொழுது உலகிலுள்ள மனிதர்கள் அனைவருக்கும் எழுச்சிக்கான ஸ்திதியை உருவாக்குகிறேன். தூய்மையாக்குபவர் வந்து அனைவரையும் தூய்மையாக்குகிறார். உங்களது எழுச்சிக்கான ஸ்திதியின் பின்னர் சகம் இருந்த பொழுது ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் முக்திதாமத்தில் இருந்தனர். தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் பாரதத்தில் மட்டுமே பிறப்பெடுக்கிறேன். சிவபாபா வந்தார் என நினைவு கூறப்பட்டுள்ளது. அவர் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை வந்துள்ளார். குதிரை அர்ப்பணிக்கப்பட்ட சுய ராஜ்யத்திற்கான அழிவற்ற ஞான யாகமே இது என அழைக்கப்படுகிறது. சுய ராஜ்யத்தை பெறுவதற்காகவே இந்த யாகம் உருவாக்கப்பட்டது. அப்பொழுதும் தடைகள் இருந்தன, இப்பொழுதும் தடைகள் இருக்கின்றன. தாய்மார்கள் துன்புறுத்தப்பட்டனர். அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் துகில் உரியப்படுகிறோம். அவர்கள் எங்களை விட்டு விடுவதில்லை. பாபா, எங்களை காப்பாற்றுங்கள். அவர்கள் திரௌபதி எவ்விதம் காப்பாற்றப்பட்டாள் என காட்டியுள்ளார்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கான உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கு எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருந்து உங்களை தூய்மையாக்குகிறீர்கள். பின்னர் விகாரங்களில் ஈடுபடுவதனால் அனைத்துமே முடிவடைந்து நீங்கள் கீழே வீழ்கிறீர்கள். இதனாலேயே தந்தை கூறுகிறார், நிச்சயமாக நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். சென்ற கல்பத்தில் இவ்வாறு ஆகியவர்கள் தூய்மைக்கான சத்தியத்தை செய்வார்கள். பின்னர் சிலரால் தூய்மையாக இருக்க முடிகிறது, ஆனால் சிலர் தூய்மையாக இருப்பதில்லை. நினைவே பிரதான விஷயம். நீங்கள் நினைவில் நிலைத்திருந்து தூய்மையாகி சுயதரிசன சக்கரத்தை சுழற்றினால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். விஷ்ணுவின் இணைந்த ரூபமே ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறது. எவ்வாறாயினும் விஷ்ணுவிற்கு கொடுக்கப்பட்டுள்ள சங்கு சக்கரம் போன்ற ஆபரணங்கள் தேவர்களுக்கு உரியதல்ல. லக்ஷ்மியும் நாராயணனும் அவற்றை கொண்டிருப்பதில்லை. விஷ்ணு சூட்சும உலகில் இருக்கிறார். அவருக்கு கல்பத்தின் ஞானம் தேவையில்லை. அங்கு அசைவு மட்டுமே உள்ளது. நீங்கள் அமைதிதாம வாசிகள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அது அசரீரி உலகமாகும். ஓர் ஆத்மா என்றால் என்ன என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவே என அவர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாவை பற்றி அவர்கள் கூறும் பொழுது நெற்றியின் மத்தியில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் வசிக்கின்றது என கூறுகிறார்கள். இக்கண்களினால் ஆத்மாவை காண முடியாது. எவ்வாறு ஓர் ஆத்மா ஷரீரத்தை நீக்குகிறது என்பதை பார்ப்பதற்கு ஷரீரத்தை ஒரு கண்ணாடி பெட்டியினுள் பூட்டி வைத்து முயற்சி செய்தாலும் எவராலும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் நட்சத்திரம் போன்றவை என்றும் தெய்வீக பார்வை இல்லாமல் காணப்பட முடியாதவை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் பலருக்கு காட்சிகள் கிடைக்கின்றன. அர்ஜுனனுக்கு அனாதியான ஒளியின் காட்சி கிடைத்தது என்று எழுதப்பட்டுள்ளது. அதனை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என அர்ஜுனன் அழுதான். தந்தை விளங்கப்படுத்துகிறார், அதை போல் பிரகாசமான எதுவும் இல்லை. ஓர் ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது அந்த உணர்வு உங்களுக்கு இருப்பதில்லை. பாபா எவ்வாறு சரீரத்தில் பிரவேசித்து பேசுகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாவே இங்கு வந்து பேசுகிறார். இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. இதில் எவரதும் சக்தி உள்ளது என்ற கேள்விக்கே இடமில்லை. ஆத்மா தனது சரீரத்தை விட்டு வேறெங்கும் செல்வதில்லை. அது காட்சிக்கான விஷயமே. அது ஓர் அற்புதமான விஷயம். தந்தை கூறுகிறார், நான் சாதாரண சரீரம் ஒன்றிலேயே பிரவேசிக்கிறேன். அவர்கள் ஆத்மாவை அழைக்கிறார்கள். முன்னர் அவர்கள் சரீரத்தை விட்டு நீங்கிய ஓர் ஆத்மாவை வரவழைத்து பின்னர் அவரிடம் கேள்விகளை கேட்பார்கள். இப்பொழுது அனைவரும் தமோபிரதான் ஆகிவிட்டனர். தந்தை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு வருகிறார். அவர்கள் 84 பிறவிகளை பற்றி பேசுகிறார்கள். ஆகையினால் முதலில் வந்தவர்கள் நிச்சயமாக 84 பிறவிகள் எடுத்திருக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் 100,000 வருடங்களை பற்றி பேசுகிறார்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகிறார், நான் உங்களை ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பினேன். நீங்கள் அங்கு சென்று ஆட்சி செய்தீர்கள். பாரத மக்களாகிய நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டீர்கள். உங்களுக்கு சங்கம யுகத்தில் ராஜயோகம் கற்பிக்கப்பட்டது. தந்தை கூறுகிறார், நான் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன். அவர்கள் பின்னர் கீதையில் ஒவ்வொரு யுகத்திலும் அவர் வருகின்றார் என எழுதியுள்ளனர். எவ்வாறு ஏணியில் கீழிறங்கி பின்னர் எவ்வாறு மேலே ஏறுகிறீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். எழுச்சிக்கான ஸ்திதியும் பின்னர் வீழ்ச்சிக்கான ஸ்திதியும் உள்ளன. இது இப்பொழுது சங்கம யுகம். அனைவருக்குமே இது எழுச்சிக்கான ஸ்திதியை கொண்ட யுகமாகும். நீங்கள் இப்பொழுது ஏறி மேலே செல்கிறீர்கள். பின்னர் நீங்கள் ஸ்வர்க்கத்தில் உங்கள் பாகங்களை நடிப்பதற்கு கீழே இறங்குவீர்கள். சத்திய யுகத்தில் வேறெந்த சமயங்களும் இருக்கவில்லை. அது விக்காரமற்ற உலகம் என கூறப்பட்டது. பின்னர் தேவர்கள் பாவ மார்க்கத்திற்கு சென்றதுடன் அனைவருமே விக்காரம் உள்ளவர்களாக தொடங்கினார்கள். அரசர் அரசி எவ்வழியோ அவ்வழியே பிரஜைகளும் சென்றார்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், ஓ பாரத மக்களே, நீங்கள் விக்காரமற்ற உலகில் இருந்தீர்கள். இப்பொழுது அது விக்கார உலகம் ஆகும். அங்கு இப்பொழுது எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. ஆனால் தேவ தர்மம் இல்லை. தேவ தர்மம் இல்லாத பொழுதே அது நிச்சயமாக மீண்டும் ஒருமுறை ஸ்தாபிக்கப்படும். தந்தை கூறுகிறார், நான் வந்தே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பிரம்மா மூலம் ஸ்தாபிக்கின்றேன். அவர் இதனை இங்கேயே செய்வார் இல்லையா? அவர் இதனை சூட்சும உலகில் செய்ய மாட்டார். பிரம்மா மூலமே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் படைக்கப்பட்டது என எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் தூய்மையானவர்கள் என இந்நேரத்தில் அழைக்கப்படுவதில்லை. நீங்கள் தூய்மை ஆகுகிறீர்கள். அதற்கு காலம் எடுக்கின்றது. எந்த சமய நூலிலும் எவ்வாறு நீங்கள் தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுகிறீர்கள் என எழுதப்படவில்லை. உண்மையிலேயே புகழ் அனைத்தும் தந்தை ஒருவருக்கே உரியது. அந்த தந்தையை மறந்ததனாலேயே நீங்கள் அனாதைகளாகி தொடர்ந்தும் சண்டை பிடிக்கிறீர்கள். மக்கள் வினவுகிறார்கள், எவ்வாறு அனைவரும் ஒற்றுமையாகி ஒன்றாகுவார்கள்? அவர்கள் அனைவரும் சகோதரர்கள். பாபா அனுபவசாலி. இவர் அனைத்து வகையான பக்தியையும் செய்துள்ளார். இவர் அதிக எண்ணிக்கையான குருமாரை ஏற்றிருந்தார். தந்தை கூறுகிறார், அவர்கள் அனைவரையும் துறவுங்கள். நீங்கள் என்னை கண்டடைந்து விட்டீர்கள். அனைவருக்கும் சர்க்கதி அளிப்பவரே சத் ஸ்ரீ அக்கால். சத்தியமானவரும் அதி மேன்மையானவரும் அமரத்துவமானவரும் என நீங்கள் அவரை அழைக்கிறீர்கள். மக்கள் இவற்றை பெருமளவு வாசிக்கிறார்கள். ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகிறார், அனைவரும் இப்பொழுது தூய்மையற்றவர்களே. பின்னர் தூய உலகம் உருவாக்கப்படும். பாரதம் மட்டுமே அழிவற்றது. பாரதம் என்றுமே அழிவதில்லை என்றோ, அல்லது முழுமையான பிரளயம் முழு விநாசம் ஒரு பொழுதுமே ஏற்பட போவதில்லை என்பதோ எவருக்கும் தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் கடலில் அரசமிலையில் மிதந்து வந்தாரென அவர்கள் காட்டுகிறார்கள். ஒரு குழந்தையால் அரசமிலையில் மிதந்து வர முடியாது. தந்தை விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் கருப்பை மூலம் மிக சௌகரியமாக பிறப்பெடுப்பீர்கள். அங்கு கருப்பையானது ஒரு மாளிகை என கூறப்படுகிறது. ஆனால் இங்கோ கருப்பை ஒரு சிறை எனப்படுகிறது. சத்திய யுகத்தில் கருப்பை ஒரு மாளிகையை போன்றது. ஆத்மா தான் ஒரு சரீரத்தை நீக்கி வேறொரு சரீரத்திற்கு செல்கின்ற காட்சியை முற்கூட்டியே காண்பார். அங்கு அவர்கள் ஆத்ம உணர்வில் இருக்கின்றனர். மனிதர்களுக்கு படைப்பவரையோ படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியையோ தெரியாது. தந்தையே ஞான கடல் என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரியும். நீங்கள் மாஸ்டர் கடல்கள். தாய்மார்களாகிய நீங்கள் நதிகளும் சகோதரர்கள் இந்த ஞான ஏரிகளும் ஆவார்கள். அவர்கள் இந்த ஞான நதிகள், நீங்கள் ஏரிகள், அங்கு இல்லற பாதை உள்ளது. உங்கள் ஆசிரமம் தூய இல்லற பாதைக்கு உரியதாக இருந்தது. அது இப்பொழுது தூய்மையற்ற இல்லற பாதையாக உள்ளது. தந்தை கூறுகிறார், நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை எப்பொழுதும் நினைவு செய்யுங்கள். ஒரேயொரு தந்தையையே நினைவு செய்யுங்கள். பாபா உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார், சரீரதாரி எவரையும் நினைவு செய்யாதீர்கள். நீங்கள் உங்களது கண்களால் காண்பவையாவும் அழிக்கப்பட உள்ளன. இதனாலேயே தந்தை கூறுகிறார், மன்மனா பவ் மதியாஜி பவ், இந்த மயானத்தை தொடர்ந்தும் மறந்துவிடுங்கள். மாயையின் புயல்கள் பல வரும், நீங்கள் அவற்றை இட்டு பயப்படாதீர்கள். பல புயல்கள் வரும், ஆனால் உங்கள் பௌதீக அங்கங்களால் பாவச் செயல்களை செய்யாதீர்கள். நீங்கள் தந்தையை மறக்கும் பொழுதே புயல்கள் வருகின்றன. இந்த நினைவு யாத்திரை ஒருமுறை மாத்திரமே இடம்பெறுகிறது. அந்த யாத்திரைகள் மரண பூமிக்கு உரியவை. இந்த யாத்திரை அமரத்துவமான பூமிக்கு இட்டு செல்கின்றது. தந்தை கூறுகிறார், சரீரதாரி எவரையும் நினைவு செய்யாதீர்கள். சிவ ஜெயந்தியை முன்னிட்டு குழந்தைகள் அநேக தந்திகள் அனுப்புகிறார்கள். தந்தை கூறுகிறார், உங்களுக்கும் அதுவே பொருந்துகின்றது. தந்தை குழந்தைகளான உங்களையும் பாராட்டுகிறார். உண்மையில் நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதாலேயே பாராட்டப்படுகிறீர்கள். பின்னர் திறமை சித்தி எய்துபவர்கள் அதிக புள்ளிகள் பெற்று உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது இராவணனின் சங்கிலிகளிலிருந்து விடுபட்டுள்ளதால் தந்தை உங்களை பாராட்டுகிறார். ஆத்மாக்கள் அனைவரும் பட்டங்கள் போன்றவர்கள். அனைவரின் நூல்களும் தந்தையின் கரங்களிலேயே உள்ளன. அனைவரையும் திரும்பவும் தன்னுடன் அவர் அழைத்து செல்வார். அவரே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர். ஆனால் நீங்கள் ஸ்வர்க ராஜ்யத்தை பெற முயற்சி செய்கிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. திறமை சித்தி எய்துவதற்கு சரீரதாரி எவரையுமன்றி ஒரேயொரு தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்கின்ற அனைத்தையும் பார்த்தும் பார்க்காதிருங்கள். 2. நீங்கள் அமரத்துவ பூமிக்கு யாத்திரை செல்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் மரண பூமியின் எதனையுமே நினைவு செய்யக்கூடாது. உங்கள் பௌதீக அங்கங்கள் மூலம் எந்த பாவச் செயல்களையும் செய்யாதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த கற்பித்தல்களால் நிரம்பியவராகி தகுதி வாய்ந்த ஆற்றலுள்ள ஆசிரியர் என்ற உங்களின் ரூபத்தினால் மற்றவர்களுக்கு கற்பிப்பீர்களாக. தகுதி வாய்ந்த ஆற்றலுள்ள ஆசிரியர்கள் தமது சொந்த ரூபங்களால் கற்பிப்பவர்கள் எனப்படுகிறார்கள். அவர்களின் ரூபங்கள் கற்பித்தல்களால் நிரம்பி இருக்கும். அவர்கள் பார்க்கின்ற செயல்படுகின்ற விதமே மற்றவர்களுக்கு கற்பிக்கும். சாக்கார் ரூபத்தை நீங்கள் கண்டீர்கள். அவரின் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் ஆசிரியர் என்ற ரூபத்தால் நடைமுறையில் செய்யப்பட்டன. வேறு வார்த்தைகளில் சொன்னால் அதை தெய்வீக செயல் என்று நீங்கள் அழைப்பீர்கள். மற்றவர்களுக்கு வார்த்தைகளால் கற்பிப்பது பொதுவான விஷயம். ஆனால் அனைவரும் ஓர் அனுபவத்தை பெறவே விரும்புகிறார்கள். உங்களின் மேன்மையான செயல்களின் சக்தியாலும் மேன்மையான எண்ணங்களின் சக்தியாலும் அனைவருக்கும் ஓர் அனுபவத்தை வழங்குங்கள். ஸ்லோகம். உங்களின் எண்ணங்களில் வெற்றி பெறுவதற்கு தொடர்ந்து ஆத்மாவின் சக்தியுடன் பறந்து கொண்டே இருங்கள். அவ்யக்த சமிக்கை, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்பால் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். ஒன்று கூடலில் உள்ள அனைவரையும் ஒற்றுமை என்ற இழையால் கோர்ப்பதற்கு உங்களின் வார்த்தைகளின் சக்தியில் விசேஷ கவனம் செலுத்துங்கள். உங்களின் வார்த்தைகள் எப்போதும் தூயதாகவும் மென்மையாகவும் இருக்க வேண்டும். குறைவாக பேசுங்கள், மென்மையாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். பண்பான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள். இதுவரை அதிகளவில் சாதாரணமான வார்த்தைகளே காணப்படுகின்றன. உங்களின் வார்த்தைகள் ஆன்மீகமாக இருக்க வேண்டும். உங்களின் வார்த்தைகள் தேவதையின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையாக இருக்க வேண்டும். இப்போது இந்த விஷயத்தை கீழ்கோடிடுங்கள். அப்போது வெளிப்படுத்தல் இடம்பெறும். ஓம் சாந்தி.